வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி நடைமுறையை எளிமைப்படுத்தும் சரக்கு மற்றும் சேவை வரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கத்தார் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திருமதி அனுசுயா யுல்கி கேட்டுக் கொண்டுள்ளார். யூரோகோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிப் போட்டிக்கு ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய இந்த மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களையும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் ஆன்லைன் வழியாக புகார் அளிக்கலாம். எந்த ஒரு காவல் நிலையத்திலும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யலாம். முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தவர்கள் அதன் நகலை இலவசமாக பெற்றுக் கொள்ள முடியும். ஒருவர் கைது செய்யப்படும்போது அவர் விரும்பும் நபருக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்க முடியும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வழக்குகளில் காலவிரயத்தை தவிர்க்கும் விதத்தில் மின்னணு வாயிலாக சம்மன் வழங்குவதற்கான நடைமுறையும் இந்த சட்டத்தின் வழி கொண்டுவரப்பட்டுள்ளது. காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு அமைப்பினர் இந்த சட்டங்களை திறம்பட கையாளுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடையேயும் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பாகிறது. மாநில செய்திப்பிரிவு வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு அதீப் முகமது, ஷமீலி ராஜ்குமார், ஊடகவியலாளர் ஷியாமலா ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று 8:30 மணிக்கு பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். சரக்கு மற்றும் சேவை வரி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி நடைமுறையை எளிமைப்படுத்தும் விதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி 2017 July 1 அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த 7 ஆண்டுகளில் பல லட்சம் கோடி ரூபாய் வரி வருவாயை மத்திய அரசு ஈட்டியுள்ளது. இன்று 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் அரசு சார்பாக சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கத்தார் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். அந்நாட்டு பிரதமர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசீம் அல்தானியை தோஹாவில் சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அரசியல், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி தொழில்நுட்பம், கலாச்சாரம் மற்றும் மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்து இருவரும் கலந்துரையாடினர். மேலும் சர்வதேச நிகழ்வுகள் குறித்தும் அவர் விவாதித்தனர். காசாவின் தற்போதைய நிலைமை குறித்து கத்தார் பிரதமர் திரு ஜெய்சங்கரிடம் விரிவாக எடுத்துரைத்தார். இந்தியா கத்தார் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான சந்திப்பாக இது இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் தங்கும் இடங்களை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஸ்ரீநகர் அருகே உள்ள பந்த சவுக்கில் அமைந்துள்ள முகாமை நேரில் பார்வையிட்டார். அதன் பின்னர் இந்த யாத்திரையின் ஒருங்கிணைப்பாளர்களுடன் அவர் பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டறிந்தார். அங்கு கட்டப்பட்டு வரும் யாத்ரீகர்களுக்கான தங்கும் விடுதியை அவர் பார்வையிட்டார். அதிகமான யாத்ரீகர்களை தங்க வைப்பதற்கு தேவையான பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திருமதி அனுசுயா யுல்கி கேட்டுக் கொண்டுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான நாடகம் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர், மாநிலத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலை காரணமாக அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அனைத்து தரப்பினரும் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் காரணமாக விரைவில் மாநிலத்தில் அமைதி திரும்புவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அருணாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சாலை மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவை துண்டிக்கப்பட்டுள்ளன. லோகித் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டிச் செல்கிறது. இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றுப் பகுதிகளில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேசு நகருக்கான குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அடுத்த 5 நாட்களுக்கு அங்கு தொடர் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அசாம் மாநிலத்திலும் பெய்து வரும் கனமழை காரணமாக பெரும்பாலான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் 12 மாவட்டங்களில் உள்ள 2,62,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை மழை தொடர்பான சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டிச் செல்கிறது. இந்நிலையில் மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள திப்ருகர் தொகுதியில் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் ஆய்வு மேற்கொண்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மழை காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர், வந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. 2020 உலகக்கோப்பையை வென்றுள்ள இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாயை இந்திய கிரிக்கெட் வாரியம் பரிசாக அறிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயலாளர் திரு ஜெய்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய கிரிக்கெட் அணி மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாகவும் இந்த தொடர் முழுவதும் உறுதியுடனும் திறமையுடனும் விளையாடியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், கிரிக்கெட் அணியின் உதவியாளர்கள் ஆகியோர் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர்களுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி தொடர் முழுவதும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றிகளை குவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வீரர்களின் இந்த சாதனையை பாராட்டும் விதத்தில் இந்த பரிசுத் தொகை வழங்கப்படுவதாகவும் திரு ஜெய்ஷா கூறியுள்ளார். யூரோகோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிப் போட்டிக்கு ஸ்பெயின் தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் ஜார்ஜியாவை வென்றது. காலிறுதிப் போட்டியில் ஜெர்மன் அணியை எதிர்த்து விளையாடவுள்ளது. மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்லோவேக்கியாவை வென்றது. இதனையடுத்து காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி சுவிட்சர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி தனது 2வது இன்னிங்ஸை 4வது நாளான இன்று தொடர்ந்து விளையாடவுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி நேற்று ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 232 ரன் எடுத்துள்ளது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 603 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ஃபாலோ ஆனை தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 266 ரன் மட்டுமே எடுத்தது. இந்தியாவின் சுழற்பந்து வீராங்கனை ஸ்னேரானா 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி நடைமுறையை எளிமைப்படுத்தும் சரக்கு மற்றும் சேவை வரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கத்தார் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திருமதி அனுசுயா உல்கி கேட்டுக் கொண்டுள்ளார். யூரோகோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிப் போட்டிக்கு ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.